நம்ம எடுத்துக்கொள்ளும் ரோம புஸ்தகம் 8 ஆம் அதிகாரம், ரோமர் 8 ஆம் அதிகாரம், 216வது பக்கம், 216வது பக்கம், ரோமர் 8 ஆம் அதிகாரம். நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 28வது வசனத்தை நம்ம பார்த்தோம், ரோமர் புஸ்தகம் 8 ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதை பார்த்து முடிச்சு அடுத்ததாக 29-30வது வசனத்துக்குள்ள கடந்து போகிறோம். 29-30வது வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஒரு கிறிஸ்துவனுடைய அருமையான ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு கிறிஸ்துவனுக்கு அருமையான திட்டம். ஒரு கிறிஸ்தவன் சும்மா சாதாரணமானவன் அல்ல, ஒரு விசேஷமானவன், ஒரு விசேஷமான. நீங்க பாத்தீங்கன்னா, ரோமர் 8வது அதிகாரம் முழுக்க நீ அதிகாரமே நீங்க பார்த்து வந்துட்டு இருக்கோம். தியானம் ஆரம்ப முதல் படிச்சுட்டே வரும், தியானிச்சுட்டே வரும். எவ்வளவு விசேஷமா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அது முக்கியமா அந்த 8வது அதிகாரத்துல இருக்க விசேஷம், சிறப்பு அம்சம் வேற எங்கேயும் கம்பேர் பண்ண முடியாது. அப்படி அருமையான விசேஷத்தை நீங்க படிக்கிறோம் இந்த 8வது அதிகாரத்துல. அதுல முக்கியமாக பண வாரத்துல பார்த்தோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருந்தால் தேவனிடத்தில் அன்புக்குறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு சொல்லி நம்ம தியானிச்சோம் இல்லைங்களா. சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். எவ்வளவு அருமையான வசனம் பாத்தீங்களா. இது யாருக்கு? கிறிஸ்தவனுக்கு. யாருக்கு? கிறிஸ்தவனுக்கு. கிறிஸ்துவை அண்டிக் கொள்வனுக்கு, கிறிஸ்துவின் பிள்ளையாய் வாழ்றவனுக்கு தான் இந்த வசனம், இந்த அருமையான ஆறுதல், இந்த அருமையான உற்சாகம். ஒரு அந்நிய மனுஷனுக்கு அல்ல. அப்ப தொடர்ந்து அதை தொடர்ச்சியாக, அந்த 28 முடிச்சு அதை தொடர்ச்சியாக 29-30, 28 முடிச்சு 29-30 தொடர்ச்சியாக பேசுறாரு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்துவனுக்குரிய உன்னதமான ஒரு திட்டம், ஒரு மகத்துவமான, ஒரு மகத்துவமான தேவன் மகத்துவமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது என்ன திட்டம்? அதாவது ஆண்டவர் ஒரு ஒரு மனிதனை ரட்சித்து அவனை அப்படியே விட்டு விடுறார் அல்ல. மனிதனை ரட்சித்து அவனை அப்படியே விட்டு விடுறதல்ல. அவனை ரட்சிக்கிறார். ரட்சிக்கிறது மாத்திரமில்ல, அவனுக்குள்ள விசேஷமான காரியத்தை செயல்படுத்துகிறார். அவனுடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் காரியத்தை நம்ம பார்க்கிறோங்க. இதுதான் நம்ம பார்க்க போறோம். ரட்சிப்பின் நோக்கம், ரட்சிப்பின் நோக்கம் என்ற தலைப்பிலே நம்ம சிந்திக்க போறோம். ரட்சிப்பின் நோக்கம் என்ற தலைப்பிலே சிந்திக்க போறோம். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரட்சிப்பின் நோக்கம். ஆண்டவர் ஒரு மனிதன் ரட்சிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீ உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க என்றால், உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்க. உன்னை நீ ஆராய்ந்து பார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பா என்றால் உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? கவனிக்கிறீங்களா? ரட்சிக்கப்படும்படியான காரியத்தை ஆண்டவர் முக்கியமாக வலியுறுத்தி பேசுறாரு. சரிங்களா இல்லைங்களா? ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க வேதத்திலே தெளி தெளிவாக முதல் முக்கியமான பிரதானமான சத்தியம் எதுங்க? ரட்சிப்பு. ரட்சிப்பு, ரட்சிப்பின் சத்தியம் இல்லைன்னா அங்கு கிறிஸ்துவ வாழ்க்கையே இல்லை. அப்ப ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன? அவன் முதலாவது அங்க என்ன பார்க்கணும்? அவனுடைய வாழ்க்கை என்ன இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். புரியுதுங்களா? இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவின் பாவ மன்னிப்பை பெற்று இயேசுக்குள்ளா வாழ்ற வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை பெற்றிருக்கிறாய் என்றால், ஆண்டவர் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உன்னதமான ஒரு நோக்கம், உன்னதமான ஒரு நோக்கம், ஒரு மகத்துவமான நோக்கம். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுங்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு அடையப்பா ரட்சிக்கப்பட்டாச்சா, அடை ஆண்டவர் உன்னை பெருசா உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு ஆசீர்வாத வசனமா எடுத்து விடுறாங்க. உண்மைதான், தப்பு இல்லதான். ஆண்டவர் உன்னை அவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில பெருதான ஆசீர்வாதம் தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லாதபடி, எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லாதபடி அதெல்லாம் மறந்துட்டு இன்னும் அவனுடைய வாழ்க்கையில இன்னும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை, உலக பிரகாரமா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை முன்னாடி வைத்து அவனை ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை காமிக்கிறாங்க. உலக பிரபான ஆசீர்வாதம். ஆண்டவர் உன்னை ரசித்தார்னா எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துவாரு. உனக்கு கடன் நீங்கிடும், உன்னுடைய பிணி நீங்கிடும், உனக்கு எல்லாம் சுகமாகும், உனக்கு எல்லாம் உனக்கு நன்மையா நடக்கும், உனக்கு எல்லா விருத்தி அடையும், உனக்கு விளைச்சல் விளையும், நல்லா இருப்ப, உனக்கு பங்களா கட்டுவ, வீடு கட்டுவ, அடுத்த வருஷத்துல உனக்கு குழந்தை பிறந்துடும், அடுத்த வருஷம் உனக்கு வேலை கிடைச்சிரும். இப்படியே பயங்கரமா உலக பிரமான ஆசீர்வாதத்தை காமிச்சு காமிச்சு ஒரு தீர்க்க தரிசனம் பேசுறேன்னு சொல்லிட்டு உலக பிரமான ஆசீர்வாதத்தை காமிச்சு இன்னைக்கு மக்களை ஏமாத்து கொண்டு ஒரு கூட்டம் இருக்குது. ஆமாங்க, நீங்க டிவி எடுத்து பாருங்க, இன்டர்நெட்ல எடுத்து பாருங்க, நீங்க போலி ஊழியக்காரன் பேசுறாங்க, ட்ரோலே போட்டுட்டாங்க. இன்னைக்கு 2020வது ஆண்டு கத்தர் ஒரு கோல்டன் ஆசீர்வாதம், கோல்டன் இயரா கொண்டு வர போறான்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உணர்ச்சி எல்லாம் பண்ணாங்க. கேட்டு பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு எத்தனையோ ஊழியக்காரங்க, இன்னைக்கு 2020வது ஆண்டு இன்னைக்கு இந்த ஆண்டு என்னங்க, 2020வது ஆண்டு ஒரு தங்கமயமான ஒரு ஆண்டாக ஆண்டவர் உங்களை கொண்டு வருகிறார், அப்படி கோல்டன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா முன்னறிச்சு, எப்ப 2020 ஜனவரியில உட்காந்து புத்தாண்டு கூட்டம் கூடுறாங்கல்ல அப்ப சொன்னாங்க. ஆனா 2020 எப்படி ஆயிடுச்சு? சொன்னவங்களா இருக்கிறாங்க, இப்ப வருது வாட்ஸ்அப்ல ட்ரோல் விடுறாங்க, யூடியூப்ல ட்ரோல் விடுறாங்க. 2020 உன்னை கத்தர் வாளாக்கும் தலையாக்குவார், 2020 உன்னை ஒரு மகத்துவமான ஒரு புத்தாண்டு கோல்டன் ஒரு இயரா மாற்றுவார் சொல்லிட்டு பயங்கரமா அறிவிச்சு பயங்கரமா ஆசீர்வாத வசனமா சொல்லி பயங்கரமா இந்த ஆண்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அந்த கடைசியில 2020 எப்படி ஆயிடுச்சு? கொரோனா ஆண்டாயிடுச்சு. யாரும் நினைச்சு போகாத அளவுக்கு கொரோனா ஆண்டாயிடுச்சு. அப்ப பாருங்க எவ்வளவு போலியாக மக்களை ஏமாத்தி கத்தர் இவ்விதமா உன்னை கொண்டு வருவார் இப்படியாக ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதமா பேசி எதை முன்னாடி வைக்கணுமோ எதை சொல்லாதபடி, எதை குறிப்பிட்டு பேசுமோ அதை சொல்லாதபடி முற்றிலுமாக ஒரு ஒரு போலியான பிம்பத்தை ஏற்படுத்தி மக்களை அப்படியே கவர்ச்சியா பேசி அப்படியே நயமா பேசி ஒரு திரள் கூட்ட மக்களை எடுத்துட்டு போற மக்கள். ஐயோ அதெல்லாம் கிறிஸ்தவம், அதெல்லாம் கிறிஸ்தவம், நல்லா புரிஞ்சுக்கோ, அதெல்லாம் கிறிஸ்தவம், அதெல்லாம் கிறிஸ்தவம். இன்னைக்கு நீ நல்லா புரிஞ்சுக்கோ, விழிச்சுக்கோ, விழிச்சுக்கோ, ஜாக்கிரதையாரு. ஒரு கிறிஸ்துவம் என்று சொன்னால் ஆண்டவர் உன்னை நீ ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு உன்னதமான நோக்கத்தை வைத்திருக்கிறார், உன்னதமான நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதான் அந்த இடத்துல பாக்குறோம். அந்த 29 அங்க பாருங்க, 29 அங்க 8வது அதிகாரம் 29வது வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனாய் இருக்கும் பொருட்டு, தம்முடைய குமாரன் இயேசு ஆண்டவர் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, கவனிக்கிறீங்களா, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களே தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா, அவர்கள் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு, அவர்களே தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல உன்னதமான ஒரு அருமையான ஒரு உன்னதமான மகத்துவமான தேவன் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை வைத்திருக்கிற அருமையான திட்டத்தை காமிக்கிறார். அவர் முதலாவது முன் குறிக்கிறார், கவனிக்கிறீங்களா, முன் குறிக்கிறார், அதாவது தெரிந்து கொள்றார், தெரிந்து கொள்ளுதார். இங்க பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெரிந்து கொள்றார் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை, தெரிந்து கொள்றார், முன் குறிக்கிறார், தெரிந்து கொள்றார், முன் குறிக்கிறார், முன் குறித்து விட்டார், முன் குறிக்கிறார். அது மாத்திரம் முன் குறித்தவர் அழைக்கிறார், கவனிக்கிறீங்களா, அழைக்கிறார், அழைக்கிறவர் நீதிமானாக்குறார், அழைக்கிறவர் நீதிமானாக்குகிறார். நீதிமானாக்கி எங்க கொண்டு போய் சேர்க்கிறார், கவனிக்கிறீங்களா, பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கிறார், மகிமைப்படுத்திருக்கிறார். அதுதான் அந்த உன்னதமான அந்த படிகள், ரட்சிப்பின் படிகள் சொல்லுவார்கள், அந்த உன்னதமான திட்டம், அந்த உன்னதமான திட்டத்தை ஒரு மனிதருடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு நீனும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்றால் இந்த உன்னதமான திட்டம் நிறைவேற்றப்பட்ட ஒரு மனுஷனாக நாம் வாழுகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளத்துல இயேசுவை அறியாதபடி உலகத்துல உழன்று நாரிப்பை கடந்தோம் நம்ம. ஆனா என்னைக்கு இயேசுவை நோக்கி வந்தோமா, இயேசுக்குள்ள வந்தோமா, இயேசு பிள்ளையாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இன்னைக்கு வந்திருக்கிறோம் என்றால் ஆண்டவர் உன்னை நீ ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தோடு, உன்னதமான நோக்கத்தோடு உன்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார், இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். நீ ஓம் சுயம் போன போக்கில அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ, ஓம் இஷ்டப்பட வாழ்ற வாழ்க்கை அல்ல உன்னுடைய, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா, இன்னைக்கு நீ நானும் ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்றால் ரட்சிப்பிக்கப்பட்ட ஒரு உன்னதமான நோக்கம் என்ன, முதலும் முக்கியமான நோக்கம், முதலும் முக்கியமான நோக்கம் அந்த தெளிவா பார்க்கணும். 28-29வது வசனத்துல தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவா இருக்கும், அதாவது தம்முடைய குமாரன் இயேசுவாண்டவர் அநேக விசுவாச பிள்ளைகள் மத்தியில முதற் பேரானவாய், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற் பேரானவனா இருக்கும் பொருட்டு, அவர் தான் முன்னாடி, அவர் முதற் பேரானா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களே தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை என்னையும் முன் குறிச்சார், கவனிக்கிறீங்களா, ஆண்டவர் உன்னை என்னையும் முன் குறிச்சார். எப்ப முன் குறிச்சாரு, எப்ப முன்குறிச்சாரு, வேதம் அழகா தெளிவா சொல்லுது. எபேசியர் புத்தகம் எடுத்துக்கோங்க, எபேசியர் புத்தகம் 1வது அதிகாரம், எபேசியர் புத்தகம் அந்த புத்தகத்தை பத்திரம் வச்சுக்கோங்க, மறுபடியும் வருவோம். எபேசியர் புத்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலும் படிக்கிறோம் பாருங்க, எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம், 263வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 263வது பக்கம், 263 அங்க பாருங்க, எபேசியர் 1:4வது வசனத்திலிருந்து தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், கவனிக்கிறீங்களா, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே, கவனிக்கிறீங்களா, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆண்டவர் உன்னையே தெரிந்து கொண்டிருக்கிறாரா, எப்ப தெரிந்து கொண்டாரா, உலகம் தோன்றதுக்கு முன்னாடி, நம்ப முடியுதா, அப்பா ஆண்டவருடைய உன்னதமான திட்டம் பார்த்தீங்களா, எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, ஆனா உன்னை என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் சொல்லும்போது தெரிந்து கொள்றது உன்னதமான மகத்துவமான காரியம் என்ன தெரியுமா? எப்ப தெரிந்து கொண்டாராம்? உலகம் தோன்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டாராம். பாருங்க உன்னதமான மக. அதனால இன்னைக்கு நீனும் நானும் எவ்வளவு விசேஷமானவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்துருப்பான் என்றால் உலகத்தானை காட்டில நீ விசேஷமானவன். ஆமா, இந்த உலகத்தானுக்கு இந்த சிறப்பு இருக்குதா? உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இந்த சிறப்பு இருக்குதா? ஆனா உன்னைய ஆண்டர் உன்னைய ஆண்டர் தெரிந்து கொண்டிருப்பார் என்றால் எப்ப தெரிந்து கொண்டாரா? உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டாரா? நல்லா புரிஞ்சுக்கோ. அதான் பாருங்க, உலக தோன்றதுக்கு முன்னாடியே கிறிஸ்து, அது யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருன்ன தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசு, நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திராகும்படி முன் குறித்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? அவருடைய பிள்ளை ஆகும்படி, அவருடைய சுவிகார புத்திராகும்படி முன் குறிச்சிட்டார், முன் குறிச்சிட்டார். அதாவது முன்னாடியே அவர் அது பாயிண்ட் பண்ணிட்டார், முன் குறிச்சிட்டார். கவனிக்கிறீங்களா? நல்லா புரியுதா? அவன் இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில முதலாவது ஆண்டவர் உன்னை முன்குறித்து விட்டார். அந்த ரட்சிப்பின் மகத்துவமான நோக்கம் நம்ம இங்க வருகிறது, இங்க பாக்குறோம். உன்னை என்னை ஆண்டவர் முன்குறிச்சார். எப்ப? உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே, உலகம் தோன்றும் உன்னை தெரிந்து கொண்டு விட்டார். யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள். சரிங்க, தெரிந்து கொண்டார், முன்குறிச்சிட்டான்னு சொல்லி பாக்குறோம். முன்குறிச்சிட்டாரு, முன்னாடியே முன்குறிச்சிட்டாரு. எதுக்கு முன்குறிச்சிட்டாரு அதை பாக்குறோம். எதுக்கு முன்குறிச்சாரு? 28 அந்த 28 அடுத்தது 29 படிங்க. 29 எதுக்கு முன் குறிச்சாரு? 29 படிங்க, அந்த பின்பகுதி படிங்க. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, ஃபோர் நியூ முன்னாடியே அறிஞ்சாருங்க. உன்னை என்னையும் முன்னாடியே முன் அறிந்து விட்டார். அந்த பதமெல்லாம் பாருங்களேன், அந்த பதமெல்லாம் பாருங்களேன், ஃபோர் நியூன்னு சொல்லி ஆங்கிலத்துல பாருங்க, ஃபோர் நியூ முன்னாடியே அறிஞ்சார். அதாவது முன்னாடியே அறிஞ்சான்னா நீ நீ வந்து நீ வந்து ஆண்டரை நோக்கி வருவ, நீ ஏதாச்சும் பிரயாசப்பட்டு வருவன்னு சொல்லி உன்னுடைய பிரயாசத்தின் முன்னாடி வச்சு அவர் அறியவே இல்லை. ஐய, உன்னுடைய என்னுடைய பிரயாசத்தினால நீ ஆண்டு ரசிக்கப்படவே முடியாது. இது முழுக்க முழுக்க ஆண்டுடைய கிருபை. அதான் படிப்பான், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே எபேச சபைக்கு எழுதுறாரா இல்லையா? கிருபையினாலதான் அவர் முன்னாடியே அறிஞ்சார் நீ இப்படி வருவ. இந்த பாருங்க, கார்த்திகா அம்மானு ஒருத்தர் இருந்தாங்க அந்த கோயிலூர்ல, அவங்க என்னை தேடி வருவாங்க, அப்ப நான் ரட்சிப்புல அவள் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு ஆண்டு முன்னாடியே அறிஞ்சு வந்து கொண்டு வந்தாரா? அப்படி பார்த்தோம்னா நம்ம 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 பெற்ற ரட்சிப்பு எப்படி எது அடிப்படையில் ஆயிரும்? நம்ம நான் பெற்ற ரட்சிப்பு எதன் அடிப்படையில் ஆயிரும்? எதன் எது மூலமா ரட்சிப்பப்படுறோம் சொல்லுது? அப்படி பார்த்தா எது மூலமா? கிரியினாலே, கிருபையினாலே சொல்ல முடியாதா இல்லையா? அவர் சுத்த அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய அன்பினாலே சொல்லவே முடியாதா இல்லையா? நீனு நானும் செஞ்சதுனால நான் வந்தோம் சொல்லிடுற மாதிரி ஆயிரும் இல்லங்க. நீனு நானும் செய்யறதுனால அல்லவே அல்ல. ஆண்டவர் முன்கூட்டியே அறிஞ்சிட்டார், முன்கூட்டியே அறிஞ்சிட்டாரு அவருடைய அன்பு நிமித்தமாக. அதனாலதான் எபேச சபைக்கு எழுதுறாரு அந்த இடத்துல தெள்ள தெளிவாங்க படிக்கிற எபேசியர் 1 சுவிஸ், அந்த இடத்துல என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொண்டபடி பிரியமானுக்குள் தாம் நமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தினுடையே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திராம்படி முன்குறித்திருக்கிறார். அதனாலதான் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே 7 சொல்லுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த இடத்துல கிருபை கிருபைன்னு சொல்லி பார்த்தோம், உபயோகப்படுத்தப்படுது பாருங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் முன்கூட்டியே உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே உன்னை என்னையும் முன்குறிச்சார், தெரிந்து கொண்டார். நினைச்சு பார்த்தோமா? நினைச்சு இதை நினைச்சு பார்க்கவே முடியல இல்ல. இது எங்க உலகம் தோன்றது முன்னாடியே, உலகம் தோன்றது முன்னாடியே ஆண்டு உன்னைய நீ தெரிந்து கொண்டாரா? முன் குறித்து விட்டான்னு சொல்லுது, அந்த இடத்துல அழகா சொல்லுது, முன் குறித்து விட்டா, முன் தெரியும், முன் அறிந்து விட்டான்னு சொல்லுது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நீ நானும் ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்துருப்போம் என்றால் உன்னைய நீ முன் குறிச்சாரு. எப்பயோ எப்பயே எப்பயே முன் குறிச்சாரு? உலகம் தோன்றது முன்னாடியே முன் குறிச்சா தெரிந்து கொண்டான்னு சொல்லுது. சரிங்க, முன் குறிச்சார்னா அந்த உன்னதமான ரட்சிப்பினுடைய நோக்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்குறிச்சு சும்மா முன் குறிக்கல, சும்மா முன் குறிக்கல. அந்த 29 என்ன சொல்லுது? முன்னறி தேவன் முன்னறிந்தபடி, அந்த இடத்துல என்ன சொல்லுது? தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. கவனிக்கிறீங்களா? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு அவருடைய, கவனிக்கிறீங்களா? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு கன்ஃபர்ம்டு
குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்கு முன்குறித்து விட்டாங்க. ஹலோ, இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை நீ முன்குறிச்சிட்டான்னு சொல்லுவா என்றால், ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாமே முன்குறிச்சிட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க எல்லாமே யாரு? ஆண்டவர் உன்னை நீ முன்குறிச்சாரு. அப்ப உன்னை முன்குறிச்சான்னு சொல்லும் போது எதற்காக முன்குறிச்சாரு? சமய ஏதோ ஒருத்தன் எடுசன் ஒருத்தன் வருவான், அவன் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போவான், அல்லேலூயா கீதம் பாடுவான், இல்ல பாஸ்டரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போறதா? இல்லைங்க, எதுக்காங்க? இந்த கலையரசன் ஒருத்தர் அசகாட்டுல வருவாரு, அவர் சர்ச்சுக்கு வந்துட்டு காணிக்க போட்டு போவாரு அப்படியா? இந்த கார்த்திகம்மா வருவாங்க, கோயிலுள்ள இருந்து வருவாங்க, வருவாங்க ஸ்தோத்திரம் 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 அப்படி சொல்லிட்டு ஹலோலியா பாட்டு பாடிட்டு அப்படியே ஜோகம் பண்ணிட்டு போயிருவாங்க அதுக்காகவா? இந்த செல்லம்மா ஒருத்தவங்க வருவாங்க, ஸ்தோத்திரம்மா ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சூப்பரா பேசிட்டு பயபக்தியா பயமா ஜோகம் பண்ணிட்டு போயிருவாங்களா அதுக்காகவா? ஆண்டர் உன்னைய நீ முன்குறிச்சிருக்காரு என்றால் எதுக்காக உன்னைய நீ முன்குறிச்சாரு? எதுக்காக? அங்க படிங்க, அங்க படிங்க என்ன சொல்லுது? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்கு, கவனிக்கிறீங்களா? தம்முடைய தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவருடைய தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்கு முன்குறித்திருக்கிறார். யாருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கணுமா? ஹலோ, உன்னை பார்த்து ஆளுமையா கேட்கிறேன், இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னையை ரசித்தார் என்றால் முன்குறிச்சிட்டாரு. எப்பயோ முன்குறிச்சு கொண்டு வந்துட்டார், முன்குறிச்சிட்டாரு, தெரிந்து கொண்டு நம்ம அழைத்து இப்ப வரிசையா படிக்கிறோம். அப்புறம் இன்னைக்கு ஆண்டருடைய பிள்ளையெல்லாம் வந்துட்டோம். அப்ப உன்னை நீ முன்குறிச்சாரு என்றால் யாருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்கு நீ முன்குறிச்சாரு? முன்குறிச்சா எப்பயோ முன்குறிச்சிட்டாரு. அவரு முன்குறிச்ச நோக்கம் என்ன? யாருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்கு? இயேசுவுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்கு, இயேசுவானுடைய சாயலுக்கு. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நான் முன்குறிக்கப்பட்டு இயேசுக்குள்ள வந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டிருப்பேன் என்றா நான் எப்பயோ ஆண்டர் என்னை முன்குறிச்சாரு. அப்ப முன்குறிச்சேன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு யாரா வாழ்றேன்? நான் இயேசுவின் பிள்ளைய ரட்சிக்கப்பட்டேன், கிறிஸ்துவ நான் வாழும் பொழுது நான் யாருடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும்? யாருடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும்? யாருடைய சாயலை அணிந்து கொள்ளணும் சார்? சார் அப்படியா? இல்ல இந்த பசங்களாம் சொல்லுவாங்களே, தலைவா போறான் படுறான் அவன மாதிரி இருக்கு, இல்ல வேற கூடி கிளாஸ் போட்டுட்டு, இல்ல என்ன சொல்றாங்க கேர்ள்ஸ் என்ன சொல்லுவாங்க, பத்தி அடி அவளை மாதிரியே ட்ரெஸ் போடுறேன், அவளை மாதிரியே பூ வச்சிருக்கேன், அவளை மாதிரியே கிளிப் போட்டுருக்கேன், அவளை மாதிரியே லிப்ஸ்டிக் போட்டுருக்கேன், அவளை மாதிரியே புடவை போட்டிருக்கேன். யார பார்த்து? நடிகையை பார்த்து, ஒண்ணும் இல்லாத நடிகையை பார்த்து, காசு வாங்கிட்டு ஆடிட்டு போறவங்க நடிகையை பார்த்து, மனுஷனை பார்த்து, அற்ப மனுஷனை பார்த்து, மனுஷியை பார்த்து, கண்ணாடிய போட்டு மோட்டர் பைக்கில் போட்டு போல இருக்கிறேன் சொல்வான், பொம்பளை பிள்ளைங்க அவள போல இருக்க இவள போல இருக்க சொல்லிட்டு போவான். உலகத்தோட உலக பிள்ளைகளுடைய நோக்கம் அதுதான். அவங்க யார போல? அவங்கள போல, இவங்கள போல. அது எங்க போய் சேர்க்கும்? இன்னும் பாவத்தை தான் கூட்டும். அவன் அழகு போல லட்சக்கணக்கான காசு வாங்கிட்டு போயிடுவா, 15 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு போயிடுவா. நம்ம அவளை பார்த்து என்ன பண்ணிட்டோம்? ஏமாந்து போனா மிச்சம் நடக்குதா இல்லையா? எத்தனையோ வாலிப பெண் பிள்ளைகள், வாலிப பசங்க சைட் வச்சுட்டு அழகா எதுக்கு பண்றாங்க? அவனை போல இவனை போல யாருக்கு எதுக்கு பண்றாங்க? அவனை போல இவனை போல செய்யறவன் எதுக்கு பண்றாங்க? தன்னை கவர்ச்சியா காமிக்கிறதுக்கு, தன்னை கவர்ச்சியா காமிக்க லிப்ஸ் போட்டுக்கிறது, அப்படியே அப்படியே ஹேர்ஸ்டைல் பண்ணிக்கிறது, அப்படியே பயங்கரமா என்னமோ மேக்கப் போட்டுக்கிறது, அவளை போல இவ்வளவு பேர் நினைக்கிறது எதுக்கு காமிக்கிறாங்க? தன்னை கவர்ச்சியாய் காமிக்கிறதுக்கு, அடுத்தவன் வந்து கொத்திட்டு போறதுக்கு. அப்படிதானே பொம்பளை பிள்ளைங்க அழியுதுங்க, நானே பையன் அழியுதுங்க இல்லைங்க? அப்படிதாங்க. அவளை போல இவளை போல எவ்வளவு எவ்வளவு பாருங்க, மனுஷோட இருதயம் எவ்வளவு பாவ இருதயமா இருக்குல்ல, இவ்வளவு பொல்லாத இருதயமா இருக்குல்ல. நம்மளுடைய நோக்கம் எல்லாம் அவளை போல இருக்கணும், இவளை போல இருக்கணும், அவனை போல இருக்கணும், அப்பதான் 4 பேர் பார்ப்பாங்க, அப்பதான் 4 பேர் கவர்ச்சியா இருப்போம், அப்பதான் கொத்திட்டு போவான். இன்னைக்கு நாலு அப்படி போனவங்க எத்தனையோ பொம்பளை பிள்ளைங்க நாரி போய் கிடக்குறாங்க, இருக்காங்களா இல்லையா? ஆம்பளை பசங்க எத்தனையோ ஆம்பளை பசங்க நாரி போய் கிடக்குறாங்க, இருக்காங்களா இல்லையா? என்ன மிஞ்சிச்சு, என்னத்த மிஞ்சிச்சு, எவ்வளச்சிங்களா? உலக வாழ்க்கையில வாழ்க்கை என்ன மிஞ்சிச்சு, என்ன லாபம்? உலக மக்களுடைய நோக்கம் எப்படி போட்டு போற நோக்கம் வச்சிங்களா? கடைசியில எல்லாம் கவுந்து விழுந்துச்சு, அவ்வளவுதான், எல்லாம் நஷ்டமானதான் மிச்சம். ஆனா
இன்னைக்கு நீ உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டு உன்னை ரசித்து உன்னை மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்காரு என்றால் உன்னை எப்படியே உலக தோற்றினாடியே தெரிந்து கொண்டு விட்டார், முன்குறிச்சாரு. உன்னை முன்குறிச்சார்னா எந்த நோக்கத்தோடு முன்குறிச்சிருக்காரு? இன்னைக்கு நீ நானும் கிறிஸ்தவனா வாழ்றோம் என்றால் நம்ம யாரை போல யாருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கணுமா? கிறிஸ்துவின் சாயலுக்கு. அந்த வசனம் திருப்பி திருப்பி பாருங்களேன் எவ்வளவு அழகா சொல்லுது. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, 29 வசனம் பின்பகுதி, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு. கவனிக்கிறீங்களா? எவர்களை முன்னறிந்தாரோ. இன்னைக்கு நீ நானும் உட்கார்ந்துருக்கோம், அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். ஆண்டவர் உன்னை முன்னறிந்து உன்னை முன்குறித்து விட்டு இன்னைக்கு ரட்சிப்புக்குள்ள உன்னை வழிநிறுத்தப்பட்ட ஒரு பிள்ளையா இருக்கிறாயா? அப்படி ரட்சிக்கப்பட்ட மனுஷனா இருப்பாங்க என்றால் ஆண்டவர் உன்னை முன்குறிச்சார் என்று சொன்னால் எதுக்காக முன்குறிச்சிருக்காரு? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா யாரு? அந்த இயேசு, இயேசு ஆண்டுடைய குமாரன், தேவகுமாரனாகிய இயேசு ஆண்டுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்கு உன்னே முன்குறிச்சிட்டார். அப்படின்னு என்னங்க குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்கு? வசனம் பாருங்களேன், ஒரு அருமையான வசனத்தை பார்க்கலாம். 1 Corinthians 15 1 Corinthians 15 வாங்க, 47 முதல் அங்க படிக்கிறோம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன். கவனிக்கிறீங்களா? 243 பக்கம், 1 Corinthians 15:47 முதல், முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. கவனிச்சீங்களா? வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். அந்த இடத்துல படிக்கிறோம், அந்த இடத்துல அங்க மண்ணானவர்கள் பூமிக்குரியவர்கள் சொல்லி படிக்கிறோமா இல்லையா? அந்த இடத்துல சரி தெளிவா சொல்லுது, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மண்ணானவன்னா இந்த மண்ணுக்குரியவன், இந்த உலகத்துக்குரியவன் எப்படிப்பட்டவனோ அப்படிதான் உலகத்துக்குரியவன் மனுஷனா இருப்பான். வானத்துக்குரியவர்கள் அங்க பாருங்க, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர்களோ, எப்படி வானத்துக்குரிய எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்ப வானத்துக்குரியவர் யாருங்க? அந்த இயேசு ஆண்டவர். அப்ப அவருக்குரியவர்கள், அவருக்குரியவர்கள் யாருங்க? அவருக்குரியவர்கள் தான் இருப்பார்கள். அதான் அந்த சொல்லுது, மேலும் மன்னானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். அப்படி வானருடைய சாயல, அதாவது இயேசுவின் சாயலை அணிந்து கொள்வோம். அந்த இடத்துல பரலோகத்தை குறித்து பேசுறார், வானுடைய சாயல், அந்த பரலோகத்தினுடைய மகிமையை குறித்து பேசுற அந்த இடத்துல. அப்ப இங்க பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னுடைய வாக்குல இந்த மன்னானவனை போல நம்ம போகவே கூடாது. இந்த உலகத்துக்குரிய மனுஷனாய் வாழறதுக்கு ஆண்டவனே நீ முன்குடிக்கவே இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த உலக, இந்த உலகத்துக்குரிய மனுஷனாக, உலக கேளிக்கை முன்னாடி, உலக ஆட்டப்பாட்டங்கள் முன்னாடி, உலக சுற்றி முன்னாடி போகிற மனுஷனா ஆண்ட உன்னை நீ முன்குறிக்கவே இல்ல. உன்னைய நீ முன்குறிச்சா எதுக்காக முன்குறிச்சாரு? உன்னதமான ஒரு திட்டம், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்கு உன்னை முன்குறிச்சிட்டார். அப்படின்னா என்ன, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்கு முன்குறிச்சிட்டாருன்னா, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்கு முன்குறிச்சிட்டாருன்னா, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்கு முன்குறிச்சிட்டாரு என்ன அர்த்தம்? அப்பனா போல நானும் இயேசுவா காமிக்கணுமா? அதாவது நல்ல புரிஞ்சுக்கோங்க, இயேசு சாமியை போல, இயேசு சாமியை, அதாவது இயேசு சாமியை மாறி நம்மளும் யாரையும் வாழவே முடியாது. அந்த பர்ஃபெக்ஷன் யாரும் நிறைவேற்றவே முடியாது. அவர் பரிசுத்தமான கடவுள், புரியுதுங்களா? அந்த இயேசுவின் சாயல் கோப்பாய் மாற்றும்படியாக அனுதினமும் அனுதினமும் நம்முடைய மாக்களை அந்த சாயல் விளங்க வேண்டும், அந்த சாயல் விளங்க வேண்டும், அந்த சாயல் விளங்க வேண்டும். அதாவது பூர்ண பரிசுத்தத்தை நாம் எட்டவே முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா அந்த இயேசுவின் பரிபூர்ணத்தை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த சாயலுக்குரிய மக்களாக, அனுதினமும் அந்த சாயலை அணிந்தவர்களாக. அப்ப நல்லா நம்ம பார்த்தோம், நம்ம போன வாரம் பார்த்தோம், போன வாரம் என்ன பார்த்தோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழிக்கப்பட்டிருக்கலாய் தேவனிடத்தில் அன்பு குருவுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் சொல்லி பார்த்தோமா இல்லையா? அந்த விசேஷமான சிறப்பான காரியம் யாருக்கு? இயேசுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கலாய் தேவனிடத்தில் அன்பு குருவுக்கு எல்லாமே சகலமும், அது நஷ்டமா இருக்கட்டும், லாபமா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், சுகவீனமா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், உபத்திரமா இருக்கட்டும், வியாகுளமா இருக்கட்டும், இன்பமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்க? நன்மைக்கு எதுவா நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம், உண்மையா இல்லையா? அப்ப உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிறார், ஒவ்வொரு காரியத்தையும் அனுமதிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்றால் நன்மைக்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாக உன்னதமான திட்டத்தோடு அனுமதிக்கிறார், உன்னதமான நோக்கத்தை வைத்து அனுமதிக்கிறார். ஆகவே இன்னைக்கு நீங்க நானும் சோர்ந்து போன அவசியமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில சில கஷ்டமா, சில பாடுகளா, சில துன்பமா, உன்னுடைய வாழ்க்கையில நான் அதை அனுபவிக்கிறேன், அதை கடந்து வருகிறேன் என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் ஒன்னையும் முன்குறிச்சிட்டாரு. அதான் அடுத்ததாக அது ஒட்டி வருகிற வசனம், அந்த நோக்கத்தோடு ஆண்டவர் அனுமதிக்கிறார். எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் உன்னை நன்மைக்கு ஏதுவாக அனுமதிக்கிறார்? குமாரனுடைய சாயுது கோப்பா இருப்பதுக்கு. ஆபீஸ் போறோன்னா அவன் நாளைக்கு வாங்க சார், நாளைக்கு வாங்க சார் சொல்லி அனுப்புறான் இல்லைங்களா? ஒரு ஆபீஸ் போறோம்னா, ஒரு ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு போறோம்னா நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க சொல்லி அனுப்புறோம். நம்ம திரும்பி திரும்பி போறோம். ஒரு கிறிஸ்துவனா நிச்சயமாக எவ்வளோ நம்ம என்ன பண்றது, அவனோட சண்டை போட முடியுமா? அனுப்பு போறோம். அப்ப அதையும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். பஸ் போய் நிக்கிறோம், பஸ் போய் நிக்கிறோம், பஸ்ஸே நம்ம போகும்போதுதான் பஸ்ஸே வராது. மத்த நேரம்லாம் டான் டான் டைமுக்கு வந்துடும், ஆனா நம்ம போகும்போதுதான் பஸ்ஸே வராது இல்லைங்களா? அதையும் ஆண்டவர் ஆளுகை செய்றாரு. நம்ம போகும்போதுதான் அழகா பசியோட போவோம், அங்க காத்து பார்த்தா திடீர்னு கேஸ், அடாடாடா காசு போச்சு, ஐயோயோ அப்படின்னு சொல்லி, ஐயோயோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு காசு போச்சு. அப்பதான் அவனை பிடி, இவனை பிடி, அதை பிடி. அதையும் ஆண்டவர் சிலிண்டர் எடுக்கிறதுக்கு போறதுக்கு வரது, அதையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அப்ப ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு ஊடாய், ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு வேலையும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில பல பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை கற்றுக்கொள்ளும்படியாக, தாழ்மையை கற்றுக்கொள்ளும்படியாக, நம்ம இனமாய் பரிசுத்தப்படுத்தும்படியாக, கவனிக்கிறீங்களா, நம்ம இனமாய் பரிசுத்தப்படுத்தும்படியாக. நம்ம அப்பதான் அவசியமா கிளம்பிட்டு போ, என்ன பண்ணுவாங்க, ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, எங்க கொஞ்சம் வாங்கலாம், கொஞ்சம் பிடிங்களே, இது பிடிங்களே, இது எடுத்து விடுங்களே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஏய் சுமாரி மாட்டோம், வேலை போயிட்டு டைம் ஆச்சு, ஆவுன்னு ஆட்டி பிடிச்சுன்னு சண்டை போட்டு போக முடியுமா? சண்டை போட்டு போக முடியுமா? அப்பதான் ஒய்ஃப் கூப்பிடுவாங்க, கொஞ்சம் இது பெஞ்சு பிடிங்க, கொஞ்சம் அதை தூக்குங்க, கொஞ்சம் இது குளிப்பா, பாப்பா குளிப்பாட்டி விட்டுட்டு போங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா சொல்லுவாங்க? அப்ப என்ன பண்ணு, போப்பல வேலை பார்த்துட்டு நான், எனக்கு வேலை டைம் ஆச்சுட்டு போறேன், அப்படி போயிட முடியுமா? எம்பிள்ள தானே, சரிம்மா தாமா குளிப்பாட்டி கொடுத்து போறேன். சரி அப்ப என்ன, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா போய் பொண்ணாட்டிட்டு போய் சண்டை போட முடியுமா? வேலை பார்த்துட்டு போ, வேலை பாரு, எனக்கு வேலை இருக்கு, ஜாலி இருக்கு, வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நோக்கம்தான் செய்வோம். ஒரு உடனே மனுஷனா முஞ்ச காமிப்பான், கோவப்படுவான் இல்லைங்க, எனக்கு அவசரமா இருக்கு, நான் சொல்லிட்டு இருக்கல, எனக்கு மேலே முடிச்சு வா ஓன்னு பயமா. சரி எவ்வளவு நேரம் ஆக போகுது, நம்ம வேலை தானே, எவ்வளவு நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் செம்மையில கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அப்பதான் என் ஒய்ஃப் கூப்பிடுறாங்க, இந்த வேலை அந்த வேலை சொல்றாங்க, மூஞ்சி காமிச்சு திட்டிட்டு உட்காந்துட்டு நம்ம மூஞ்சி காமிச்சு நான் போறேன்னா போவேன், போக முடியுமா? அப்ப ஒரு கிறிஸ்தவனா என்ன செய்யறான், சரி அதை எடுத்துக்கொண்டு செயல்படுறான். அதான் புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, நான் சரி அதை சந்தோஷமா எடுத்துக்கொண்டு நான் முடிச்சுட்டு போறேன். நான் முடிச்சுட்டு போகும்போது அங்க ஒரு ஆத்மாவை பார்த்து சத்தியத்தை சொல்றேன், முடிச்சுட்டு போகும்போது அந்த ஆத்மா பார்த்து கைப்பிடித்து கொடுக்கும்படியான ஒரு வேலையை ஆண்டவர் அனுமதிக்கிறார். இதே நான் மூஞ்சி மூஞ்சி காமிச்சு சண்டை போட்டுட்டு போயிருந்தேன்னா அந்த ஆத்மா அந்த டைமில் வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் அதையும் அனுமதிக்கிறாரு, அதையும் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல என்னை காலதாமதப்படுத்தி இந்த இடத்துல இருந்தா இருடா, அந்த இடத்துல ஒரு ஆத்மா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெரியும், எல்லாமே தெரியும். அப்ப இந்த வேலையை முடிச்சு நான் போகும்பொழுது கரெக்டா அவன் வரவும், நான் போய் சந்திக்கவும், கைப்பிடித்து கொடுக்கவும், சுவிசேஷம் பகிர்ந்து கொள்ளவும், அன்பு காமிக்கவும், அருமையான திட்டத்தை வைத்திருந்தாரா இல்லையா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு உன்னுடைய என்னோட வாழ்க்கையில அவசரப்படவோ இல்ல, அவதிப்படவோ இல்ல, டென்ஷன் ஆகவோ இல்ல, கோவப்படவோ இல்ல, தேவையில்லாத வார்த்தையை பேசுவோ அவசியமே, நீங்க நானும் கோவப்பட்டு என்னது கண்டோம், என்னத்தை எடுத்துட்டு போறோம் கடத்துல, சாட்சி கட்ட வாழ்க்கை போயிருக்கா இல்லையா? அப்ப உன் சாட்சி நீனே கெடுத்துக்கிறியா இல்லையா? நீ கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு என்ன பிரயோஜனம், சாட்சி கெடுத்த வாழ்க்கை, சாட்சி கெடுத்து போயிடுச்சு, சாட்சி கெட்டு போயிருது, அவ்வளவுதான். அவ இன்னைக்கு நாம ரொம்ப ஜாக்கிரதை வெளிப்பா இருக்கணும். அப்ப வசனம் தெளிவா சொல்லுது, வசனம் தெளிவா சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ள அவருடைய அன்பு குருவுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது. அன்றியும் தொடர்ச்சியா வருது, அன்றியும் எவர்களை முன்னறிந்தாரோ தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறான் சொல்லுது. ஆகவே இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிறார் என்றால், ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அனுமதிக்கிறார் என்றால், அன்றைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி அவனை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கும், அவருடைய நோக்கம், உன்னதமான நோக்கம் என்னங்க, ஒரு கிறிஸ்தவனாய், ஒரு கிறிஸ்தவனாய் வாழும்படியான வாழ்க்கை, ஆண்டவருடைய உன்னதமான திட்டத்தை புரிஞ்சுக்கோ. ரட்சிப்பின் நோக்கம் என்ன, உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படியாக ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அந்த நோக்கத்தோடு தான் ஆண்டவனை ரட்சித்தார். நல்லா புரிஞ்சுக்கோ, ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை வந்துருச்சு, ஏதோ நான் சர்ச்சில் மெம்பர் ஆயிட்டேன், நான் பாட்டு பாட ஆண்டவர் எனக்கு அனுபவிச்சிட்டாரு, நான் பைபிள் வாசிக்க அனுபவிச்சிட்டாரு அப்படியா? சந்தோஷம் செய்யலாம், தப்பு இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாய்ப்பட்ட வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில பல்வேறு சம்பவங்கள்ல பல்வேறு சூழ்நிலையில நீ ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறிக்கொண்டே இருக்கிறாயா? உன்னை பார்த்து தாழ்மையா கேட்கிறேன், ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறிக்கொண்டே இருக்கிறாயா? உன்னுடைய பேச்சுல, உன்னுடைய நடத்தையில, உடைய பார்வையில, உடைய சிந்தையில, உடைய வாழ்க்கை முழுமையாக அந்த இயேசுவின் சாயலை அணிந்து கொண்ட வாழ்க்கை இருக்குதா? அதை பார்த்து தாழ்மையா கேட்கிறேன், நீ எவ்விதமான வாழ்க்கை வாழ்கிற? கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறாய். கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொன்னால் ஆண்டவர் முன்குறிச்சார். அப்ப முன்குறிச்சார், முன்குறிச்சல் இருக்கு. ஆண்டவர் உலகம் தோற்று முன்னாடி உன்னே தெரிந்து கொண்டார், முன்குறிச்சான் சொல்லி படிக்கிறோமா இல்லையா? முன்குறிச்சார். அப்ப முன்குறிக்கப்பட்ட மக்கள் தான் இயேசுக்குள்ள வராங்க, அவங்கதான் கிறிஸ்துவர்கள். அப்ப கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணாபலன் வாழ்ந்துட முடியுமா? இப்போ ரசிக்கப்படவே இல்லை. அப்ப உன்னே நீ ஆண்டவர் முன்குறிச்சிட்டால் எதுக்கு, எந்த நோக்கத்தோடு முன்குறிச்சாரு? இயேசுவின் சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்கு, இயேசுவின் சாயலுக்கு ஒப்பா இருப்பது. அதனாலதான் இந்த இடத்துல எபேசியர் சபைக்கு, அதாவது பிலிப்பியர் புஸ்தகத்துல நீங்க படிக்கலாம், பிலிப்பியர் புஸ்தகத்துல நீங்க பாருங்களேன், அவருடைய வாக்கில் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள் கடந்து போறாரு. அந்த இடத்துல பாருங்க, பிலிப்பியர் புஸ்தகம் மூணாம் அதிகாரம், பிலிப்பியர் புஸ்தகம் மூணாம் அதிகாரம், பிலிப்பியர் புஸ்தகம் மூணாம் அதிகாரம், பிலிப்பியர் மூணாம் அதிகாரம் வாங்க, 272 பக்கம், பிலிப்பியர் 3:10 வசனம். இப்படி நான் அவரையும், அங்க பாருங்களேன், ஒரு கிறிஸ்தவன், ஒரு ரட்சிக்கப்பட்டவன் பேசுற பேச்சு பாருங்களேன். ஒரு காலத்துல அவன் யாரா இருந்தான்? பிலிப்பியர் 3 படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த பவுல் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை காமிக்கிறாரு, அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் சொல்லி காமிக்கிறாரு. பாருங்களேன், பிலிப்பியர் 3 பாருங்களேன், அவன் எவ்வளவு பெரிய அப்பா, ஒரு பக்தி வைராக்கியம் அப்படியே அப்பா. அவன் பாருங்களேன், அவன் என்ன சொல்றான் பாருங்க, 4 முன்னாடி வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையை காமிக்கிறாப்ல, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருந்தே நினைத்தால் நான் அதிகமா எப்படி செய்யலாம்? நான் 8 விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரேல் வம்சத்தான், பெனிமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதிபடி குற்றச்சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கவனிக்கிறீங்களா? ஒரு கிறிஸ்துவன் பேசுற பேச்சு பாத்தீங்களா? ஒரு காலத்துல பிரமாதமா பேசிட்டு இருந்தான், ஆனா இன்னைக்கு இயேசுக்குள்ள வந்துட்டான், ஆகிலும் எனக்கு லாபமா இருந்த வேவில் எதாவது எனக்கு லாபமா இருந்தோம் இன்னைக்கு, ஆனா இயேசுக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று குப்பை மாறின. இன்னுமா அந்த உலக காரியங்களை பிடிச்சிட்டு போனானா, எதெல்லாம் உனக்கு லாபமா இருந்துச்சோ இன்னைக்கு இயேசுக்குள்ள வந்துட்டான், இயேசுக்குள்ள வந்த பிறகு அந்த லாபமான காரியங்களை ஒன்றுமே இல்ல, குப்பை நஷ்டம் என்று நீங்க சொல்றாப்ல. நான் அங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க, எவ்வளவு அழகா தெளிவா சொல்லுது பாருங்களேன். இப்படி 10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தொழுந்து உயிரோடு எழுந்திருப்பதுக்கு தகுதியாக படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாடுகளின் ஐக்கியம் இயேசுக்குள்ளாக, இயேசுவின், அதாவது இயேசுவின் உபத்திரத்துடாய் கடந்து போறான், இயேசுடைய அந்த பாடுகளுடாய் கடந்து போறான், இயேசுடைய எல்லா அவர் வழிநடத்தப்பட்ட அவர் பாதையை பின்பற்றி போகிற மனுஷனா இருக்கிறாங்க. ஒரு காலத்துல அந்த நடிகை பின்னாடி போனான், அந்த நடிகையை பார்த்து பின்னாடி போனான், ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட இயேசுக்குள்ள வந்த பிறகு அவனுடைய முன்னாடி யார் இருக்கா? அவன் முன்னாடி யாரு பதிந்து இருக்கா? இயேசு ஒருவர், இயேசு வழியில, இயேசு பின்தொடர்ந்து போகிற மனுஷனா இருக்கிறாங்க. அவர் வைத்த பாதை அவருடைய பாடுகளுடாய் கடந்து போறான், பாடின் ஐக்கியத்துல இடம்பெறுகிறவனா இருக்கான். அதனாலதான் எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேங்கிறாப்ல. ஒரு காலத்துல லாபமா இருந்துச்சு, ஒரு காலம் ஆகபோகம் கொடி கட்டி பறந்தான், ஆனா இன்னைக்கு இயேசுக்குள்ள வந்த பிறகு அந்த வழியை பின்பற்றி போக முடியுமா? அந்த பாவ வழியை பின்பற்றி போக முடியுமா? முடியவே முடியாது. அதெல்லாம் எது, எதன் அடி? அதெல்லாம் சுயத்தின் அடிப்படையில், தன்னுடைய மேன்மை பார்த்தானா இல்லையா, பேசினா இல்லையா, மாம்சத்தில் படிந்தான், நான் இன்னும் அதிகமா மாம்சத்தில் வாழ்வேங்கிறான் சொன்னானா இல்லையா? நான் எபிரேயன் பிறந்த எபிரேயன், நான் இஸ்ரேல் வம்சத்தான், இப்படி பயங்கரமா பேசுறான், மாம்சத்துல என்ன அதிகமா பேசுவேன் அப்படிங்கிறான். அது சுயத்தின் மடியை வச்சுவான், சுயம் 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 சுயத்து முடியும் வாழ்ந்தான், சுயத்து முடி வச்சிருந்தான். இயேசுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி எதுதான் அவனுக்கு இருந்துச்சு? சுயம்தான் இருந்துச்சு, சுயத்தை மேன்மைப்படுத்திருந்தான். அதனாலதான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் என்ன சொல்றான், ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் சொல்ற பேச்சு என்ன? கலாத்தியர் 2:20 படிங்க, இவ்வளவு அழகான ஒரு வசனம், கலாத்தியர் 2:20 படிங்களேன். இதே மனுஷன் ஒரு காலத்துல சுயத்துல ஆடிட்டு இருந்தான், இதே மனுஷன் மாம்சத்துல பேசிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு எவ்வளவு ஆயத்தனை தாழ்த்து யாரை முன்னாடி வைக்கிறான், யாரை யாருடைய சாயலுக்கு ஒப்பாய வாழ வேண்டும் சொல்றான். கலாத்திய 2:20 படிங்க. நான் இப்பொழுது அதிகாரம் கிறிஸ்துனுடையர்கள் 24 வசனம், கிறிஸ்துனுடையர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைகிறார்கள், சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் சொல்லி படுக்கிறார். அதாவது அறைந்து கொண்டே, சிலுவையில் அறைந்து கொண்டே, அவருடைய மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்து கொண்டே கிறிஸ்துவின் சாயலோ பாய் மாற்றப்பட்டு கொண்டே, அதாவது பரிசுத்தத்தில் எழும்புகிறான், கிறிஸ்துவின் பொறுமையில வளர்றான், கிறிஸ்துவின் தாழ்மையில வளர்றான், கிறிஸ்துவின் அந்த ஆவிக்குரிய கனிகளில் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். அதாவது ஆக மொத்தம் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் அனுதினமும் அனுதினமும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறான். அதனாலதான் அந்த கிறிஸ்துவ பேசலாம் பாங்க, நான் கிறிஸ்துவின் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி யாரு, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, ஒரு காலத்துல நான் சுயத்துல வாழ்ந்தவன் இன்னைக்கு எப்படி பேசினான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட நீ நான் இல்ல, இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருவேன், இப்ப நான் சரீரத்துல பிழைத்திருக்கோம், எதுக்காக பிழைத்திருக்கேன், எனக்காக அன்புக்கு வந்து என்ன அன்புக்கு வந்து எனக்காக தம்மை தம்மை ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன், எனக்காக என்னில் அன்பு கொடுத்து எனக்காக உயிரையே கொடுத்து அந்த ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு எடுத்து அந்த இயேசுவுக்காக வாழுகிறேன், அந்த இயேசுவின் சாயல ஒப்பாய் வாழுகிறேன். அதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவனுக்கு என்னுடைய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்துருப்பான் என்றால் ஆண்டவர் உன்னை நீ முன்குறிச்சிட்டாரு, எப்பயோ முன்குறிச்சிட்டாரு. அப்ப முன்குறித்த நோக்கம் என்னங்க, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பது கொண்டே முன்குறித்து விட்டார். அவன் உன்னுடைய வாக்களை அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியமும் நம் போனாலும் பார்த்தோம், யோசேப்புடைய வாக்களை எவ்வளவோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், அவருடைய வாக்களை கேள்வி மேல கேள்வி இருக்கலாம், ஆனா ஒரு நோக்கத்தோட ஆண்டவர் அவனை வழிநடத்தி கொண்டே இருந்தார், ஒரு நோக்கத்தோட ஆண்டவர் வழிநடத்தி கொண்டே இருந்தார். அதனால இயேசு விட்டு போனானா, நன்றி கேட்டவன வாழ்ந்தானா, இன்னுமா இயேசு பிரியமில்லாபடி வாழ்ந்து கொண்டிருந்தானா, இல்லவே இல்லைங்க, கத்திர அவனோடு கூர்ந்தார், கத்திரை பற்றிக்கொண்டான், கத்திர அவனோடு கூர்ந்தார். ஆண்டரும் உன்னதமான நோக்கத்தோட அவனை அவனுடைய வாக்களை எல்லாவற்றையும் அனுமதித்து அவனை புடமிட்டார், அனுதினம் அவனை புடமிட்டார், வசனம் அவனை புடமிட்டு சங்கீதத்துல படிக்கிறோம், அவனுடைய கத்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டுன்னு சொல்லி படிக்கிறோம், அவனுடைய வசனம் கத்தருடைய வசனம் புடமிட்டது. அவன் என்னுடைய வாக்களை யோக வாழ்க்கை எடுத்துக்கோங்க, யோசேப்பு வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாக்கில் எடுத்துக்கோங்க, ஆண்டவர் உன்னுடைய என்னுடைய வாக்கில ஆண்டவர் நம்மளே புடமிடுகிறார், நம்மை பரிசுத்தவனாக மாற்றுகிறார், இன்னமாய் சுத்திகரிக்கிறார், யாருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுகிறார், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றும்படியா எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். ஆகவே இன்னைக்கு நீனும் நானும் சோர்ந்து போவோம், பொறுமை இழந்து போகவோ, டென்ஷன் ஆகவோ, கோவப்படுவோம், எரிச்சலையோட சாட்சி கட்டு போன அவசியமே இல்லை, அவனுடைய கரத்துல ஒப்பு கொடு, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற மனுஷனாக அனுதினமும் வாழு, உன்னையே ஆண்டு முன்குறிச்சிருக்கார் என்றால் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறிச்சு. ஆகவே இயேசுவை காண்பி, இயேசுவை போல வாழு, இயேசுவை போல உன்னுடைய வாழ்க்கையை பொறுமையை காண்பி, இயேசுவின் தாழ்மையை காண்பி, இயேசுவின் பரிசுத்தத்துல எழும்பு, இயேசுக்கு சாட்சியா வாழு. அந்த இடத்துல உன்னை பார்க்கல, யாரை பார்க்கட்டும், இயேசுவை பார்க்கட்டும். அவிதமாக நம்ம பிரயாசப்படணும், உடனே பர்ஃபெக்டா உடனே பரிபூர்ணமா செயல்பட முடியாது, அதுமா நம்ம பிரயாசப்படணும், அப்பதான் 4 பேர் நம்மளை பார்த்து எங்க வருவாங்க, யாருக்குள்ள வருவாங்க, இல்லன்னா நம்ம சபையை கட்ட முடியுமா, இல்ல நம்ம ஆத்தம ஆதாயம் பண்ண முடியுமா, என்னடா அது, கோயிலுக்கு போறான், கிறிஸ்தவ கோயிலுக்கு போறான், பேச்சு ஒன்னா இருக்குது, செயல் ஒன்னா இருக்குது, பக்தியா பிரசங்கம் பண்றான், பக்தியா ஜெபம் பண்றான் இல்லைங்க, ஆனா வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் கோபம், எப்ப பார்த்தாலும் எரிச்சு விழுவான், எரிஞ்சு விழுவுறான், சிறு சிறு மூஞ்சி காமிக்கிறான், அப்ப இயேசுக்குள்ள வர முடியுமா, அப்ப உன்னை பாக்குறோம், யார பாக்கணும், இயேசுவின் அன்பு காமிக்கணுமா இல்லையா, இயேசுவின் பொறுமையை காமிக்கணுமா இல்லையா, இயேசுவின் பரிசுத்தத்தை காமிக்கணுமா இல்லையா, இயேசுவின் தாழ்மையை காமிக்கணுமா இல்லையா, அடியப்பா இயேசுவின் நற்குணங்கள்லாம் நம்ம நிறைந்து வாழணுமா இல்லையா, அப்ப 4 பேர் நம்மளை பார்க்கும்போது வாழ்ந்தா இவனை போல வாழணுண்டா சொல்லணுமா இல்லையா, சொல்லணுமா இல்லையா, 4 பேர் நம்மளை பார்த்துட்டு சர்ச்சை விலகி ஓடுறமா இருக்கணுமா, அது கிறிஸ்து வாழ்க்கை இல்லையே, ஆண்டர் அப்படியே நம்மளை முன்குறிச்சாரு, எப்படி முன்குறிச்சுக்காரு, எதுக்காக முன்குறிச்சுக்காரு, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதுக்கு முயற்சி எடுப்போம், பிரயாசப்படுவோம், கிறிஸ்தவ வாழ்க்கை பிரயாசப்படுற வாழ்க்கை, இடுக்கமான வழி என்ன சொல்லுது, இடுக்கமான வழியாய் பிரவேசிக்க, வசனம் சொல்லுது இடுக்கமான வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள்ங்கிறது. ஸ்ட்ரைவ் ஸ்ட்ரைவ், நீங்க நானும் பிரயாசப்படணும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா சுகபோக வாழ்க்கையில பிரயாசப்படணும். ஆண்டவருக்காக சாட்சியா வாழ பிரயாசப்படணும். ஜெபிக்கணும், காலையில முடிஞ்சு ஜெபிப்பான், வேதத்தை வாசிப்பான், சாட்சியா வாழுவான். நிச்சயமா தான் அவனுடைய இதெல்லாமே அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய சுயத்தை ஒழிக்கிறான். ஒரு காலத்துல சுகபோகமா வாழ்ந்தான், சுகசா படு தூங்கிட்டு இருந்தான், ஆனா இன்னைக்கு இயேசு வீட்டுலயே வாழ்ந்தான். இயேசுக்கு சாட்சியம் எவ்வளவா வாழணும், அப்ப காலையில எழுந்திருக்கிறான், தூக்கத்தை ஒழிக்கிறான். இன்னுமா சுகபோகமா போறவத்துக்கு தூங்க முடியுமா? ஐயோ நான் எந்திரிக்கணுமே, ஐயோ மழங்கால் நிக்கணுமே, ஐயோ ஆத்து மக்களங்கா ஜெபம் பண்ணுமே, இந்த கொல்லிமலையில ஆண்டவர் என்னை வச்சிருக்காருன்னு ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்காரே, ஐயோ அந்த நோக்கம் நிறைவேறணுமே, ஐயோ நான் எவ்வளவு அதிகமா பாராடி ஜெபிக்கணுமே. அவன் ஜெபிக்கணுமா இல்லையா? தமிழகத்துல ஒரு அருமையான பாடல் வெளில வந்திருக்கு, அந்த பாடல் கேட்கும் போது என்னால போட்டு போட்டு கேட்டுட்டு இருக்கேன். நான் உண்மை உள்ளவனாய் வாழணுமே, உண்மை உள்ளனா என் அழைத்திரே சுவாமி சொல்லிட்டு ஒரு அருமையான பாடல் வரிகள் நான் உங்களுக்கு அனுப்புறேன். நான் அந்த பாட்டு கேட்டுட்டே இருக்கிறேன். என்ன இன்னுமா உற்சாகப்படுத்துது, இன்னுமா உத்வேகப்படுத்துது. நானும் வைராக்கணும், எழுமணுமே, என்னுடைய மாம்சங்கள் சாகணுமே, என்னுடைய சுயம் சாகணுமே சொல்லி இந்த பாடல் வரி வருது. நான் உங்களுக்கு அந்த பாடல் அனுப்புறேன். அருமையான பாடல், இவ்விதமாக இவ்விதமாக கேட்கிறான், இவ்விதமான வார்த்தையை படிக்கிறான். இதெல்லாம் அவன் படித்து ஆவியான கிரியை செய்யும் பொழுது அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்க முடியுமா? உன் சுயத்தை ஒழிக்கணும், நான் சாட்சியா வாழணும், வைராக்கியமே எழுமணும், என்னை உண்மையானவனாண்டு என்னை உண்மை உண்டு ஒழியத்துக்கு அழைத்து வந்துட்டீங்க சாமி, எவ்வளவா எதை நம்பி என்கிட்ட கையில கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடல் அந்த பாடல் வரிகள் வருது. அப்ப எவ்வளவா நம்ம பிரயாசப்படணும், புரியுதுங்களா இல்லையா? எவ்வளவா நம்மள பிரயாசப்படும். அதனாலதான் அதே பிலிப்பு சபைக்கு பாருங்க, அதே பிலிப்பியர் சபைக்கு, அங்க பிலிப்பு சபைக்கு பாருங்க, அந்த இடத்துல எவ்வளவு அழகா சொல்லுது அங்க பாருங்க. பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம், பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் 271 பக்கம், பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் 271 பக்கம் 12 வசனம், 12 வசனம் படிங்க. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்களா, கவனிச்சீங்களா? இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும் என்ன அர்த்தம்? அதனால அந்த ரட்சிப்பு நிறைவேறணுமா? அப்ப என்ன ரட்சிக்கப்படணுமா அப்படின்னு நீங்க நினைக்க வேணா, ரட்சிக்கப்பட்டாச்சு, அதாவது அந்த அந்த பரிபூர்ணத்தை நோக்கி நிறைவேற பிரயாசப்படணும், பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படணும். நம்ம வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துல வாழ்றவங்க என்ன புரிஞ்சுக்கோங்க, இந்த உலக வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை. இந்த குறுகிய வாழ்க்கையில எட்டர்னிட்டி சொல்லப்போன ஒரு தேவ மனிதன் சார்ஸ் ஸ்பர்ஜன் சொல்றாப்ல, எட்டர்னிட்டி டூ லாங், டைம் இஸ் டூ ஷார்ட். ஆனா நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கணுமா? வி ஹாவ் டு பி ஸ்பெண்ட். அந்த எட்டர்னிட்டி மையமா வச்சு வாழணும், அந்த நித்தியத்தை மையமா வச்சு வாழணும். ஏன்னா அதுதான் நீண்டோம், அதுதான் நீளமானது, அதுதான் நித்தியமானது. அதை முன்னாடி வச்சு நம்ம இந்த உலகத்து வாழ்க்கை வாழணும். நீ நிறைய பேர் தான் முன்னாடி வச்சு வாழ்றாங்க, நீங்க நிறைய பேர் எதை முன்னாடி வச்சு வாழ்றாங்க, உலகத்தை முன்னாடி வச்சு வாழ்றாங்க, உலக ஆசாபாசம் முன்னாடி வச்சு வாழ்றாங்க. இது அழிஞ்சு போறது. ஆனா நம்முடைய நோக்கம் இது நித்தியத்தை முன்னாடி வச்சு வாழணும், நித்தியத்தின் அடிப்படையில் நம்ம வாழணும், சரிங்களா? விண்ணருடைய சாயலை அணிந்து கொள்ளணுமா இல்லையா? அப்ப அவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றால் நம்ம எவ்வளவா அந்த விண்ணுக்குரியவர்களாக வாழணும், அந்த பரலோகத்துக்குரியவர்களாக வாழணும். புரியுதா? கிறிஸ்துவ வாழ்க்கை சாதனமா இருக்கு நினைச்சாத, ஐயோ கிறிஸ்துவ வாழ்க்கை இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் அணுதனும் உனையும் மாற்றும்படியாக ஆண்டு உடனே என்னை முன்குறிச்ச முன்குறிச்ச பிறகுதான் அந்த இடத்துல என்ன நம்ம பார்த்து முடிக்கிறோம். ரோமர் 8 அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 8 அதிகாரம் விசேஷமான காரியம், எவ்வளவு அழகாக ஆண்டு வச்சிருக்கிற பிறகு நம்முடைய வாழ்க்கையில முன்குறித்து இருக்கிறார். அங்க என்ன சொல்லுது? ஒரு 30 வசனம், எவர்களை முன்குறித்தாரோ, இப்படியாக எவளை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் முன்குறிச்சிட்டாரு, ஆண்டவர் முன்குறிச்ச பிள்ளைகள் என்ன செய்யறாரு? அப்படியே விட்டுடல, அவர்களை அழைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், கடவுளுக்குள்ளாக அழைச்சிட்டாருங்க. என்ன செய்யறாங்க அந்த அழைப்பு? எப்படிப்பட்ட அழைப்பு? பழிதமாகிறது, பழிதமா ஆழமாய் அவன் இறுதி ஆழமாய் தொடப்பட்டு, ஆழமாய் குத்தப்பட்டு, உணர்த்தப்பட்டு, பசுத்தாவினால் கிரிய ஆழமாய் உணர்த்தப்பட்டு, ஆழமாய் அழைக்கிறார். விசுவாசத்துக்குள்ளாக இயேசுக்குள்ளாக அழைக்கப்படுகிறார்கள். இதாங்க அழைக்கிறார், அவை முன்குறித்தவர்கள், எவர்களோ முன்குறித்தாரோ அவர்களால் அழைக்கிறார், அழைக்கிறார், அழைத்தவர்கள். அந்த இடத்துல என்ன சொல்லுது? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ, சரிங்க, அழைத்து விட்டுட்டு அப்படியே விட்டுட்டல, கவனிக்கிறீங்களா? ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளாக, இங்க பாருங்களே அருமையான வசனங்களை நம்ம படிக்கலாம், கவனிங்களை எடுத்துக்கோங்களேன். சூப்பரான வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் வாங்கினேன். 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 280வது பக்கம் 280வது பக்கம் 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 13-14 வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 13-14 வசனம் கர்த்தருக்கு பிரியமான சகோதரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்த, கவனிக்கிறீங்களா அங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன், ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரி கடனாளிகளாயிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? அழைக்கிறார். யாருடைய பிள்ளையாக? தம்முடைய சொந்த பிள்ளையாக அழைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனிதனை ஆண்டவர் எவ்வளவு அழகாக கொண்டு வராரு பாருங்க. இயேசுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டவனாக ஆண்டவர் தம்முடைய உன்னதமான திட்டத்தை வைத்திருக்காரு பாருங்க. உலகம் தோன்றுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்களை முன்குறிச்சிட்டாரு. நீண்ட நானு பறக்க முன்னாடியே உலகம் தோன்றுக்கு முன்னாடி நினைச்சு பாத்தீங்களா? ஆண்டவர் நம்மளை முன்குறிச்சாராம். முன்குறித்தவர்கள் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார். யாருடைய பிள்ளையாக, யாராக அழைக்கிறாரு? அவருடைய பிள்ளையாக. அதனாலதான் 2 தீமோத்தேயு அடுத்த பக்கம், 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு புத்தகம் தெசலோனிக்கேயர் அடுத்த புத்தகம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9 வசனம் 2 தீமோத்தேயு 1:9 வசனம் 291வது பக்கம் அங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், இங்க அழகா சொல்லுது பாத்தீங்களா, 291வது பக்கம் கீழே பாருங்க 9வது வசனம் அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஹோலி காலிங், பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். பாத்தீங்களா, ஆண்டவர் அழைத்தார் அழைத்தார்னு சொல்ற பதம் பாத்தீங்களா? எங்கேயோ இருந்தோம் எத்தனையோ கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்றார், முன்குறிக்கிறார். அது மாத்திரம் அப்படியே விட்டுல, அவர் என்ன பண்றாரு? அழைக்கிறார். தம்முடைய பிள்ளையாக பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இங்க பாருங்க, இதுலயே பாக்குறோம், இங்க பாருங்க இதுலயே பார்க்க, இந்த அழைப்புல எப்படிப்பட்ட அழைப்பு அது? பரிசுத்த அழைப்பு. கவனிக்கிறீங்களா? அசுத்தமான அழைப்பு இல்ல. ஒரு காலத்துல பிசாசுக்கு கீழ்படிஞ்சிருந்தோம், ஒரு காலத்துல பாவ நாசமோசத்துக்கு அடிமையா இருந்தோம், ஒரு காலத்துல நாரிப்பு கிடந்தோம், அந்த பாவத்துல இருந்து பாவ சேற்றுல இருந்து உடையான சேற்றுல மூழி போயிருந்த என்ன ஆண்டவர் என்ன அழைத்தார்? எப்படிப்பட்ட அழைப்பினாலே அழைத்தார்? பரிசுத்த அழைப்பு. அப்பா, இன்னைக்கு நான் இயேசுவின் பிள்ளையா மாற்றப்பட்டு விட்டேன், இன்னைக்கு இயேசுக்குள்ள வந்துட்டேன், இன்னைக்கு நான் யாருடைய சாயலாக அணிந்து கொள்ள வேண்டும், யாருக்கு சாயலா நான் ஒப்பாக மாற வேண்டும் அணுதுணுமோ? ஏன் இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? பரிசுத்த அழைப்பு. சாதாரண அழைப்பு இல்ல, பரம அழைப்பு. இன்னொரு இடத்துல சொல்லுது, எப்ரேயர் எழுதுறாரு பரம அழைப்புங்கிறாரு. ஐயோ, இந்த இடத்துல பரிசுத்த அழைப்பு. அப்ப எப்படிப்பட்ட அழைப்பினால அழைத்திருக்கும் பொழுது நான் அவருடைய சாயலுக்கு ஒப்பான அணுதுணும் மாறிக்கொண்டே இருக்கணுமா இல்லையா? புரியுதா? அருமையான சகோதரி சகோதரி, நீ கிறிஸ்துவ வாழ்க்கை சாதாரண நினைச்சிடாத, தாந்தோண்டி தனமா உன் இஷ்டப்படி என் இஷ்டப்படி. ஐயோ இல்லைங்க, நம்ம ஒவ்வொரு காரியங்களும் அவருக்கு மகிமையை கொண்டு போய் சேர்க்குதா? நான் பேசுற பேச்சு, நான் செய்யற செயல்கள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்கள், ஒவ்வொரு காரியமும் இல்ல என்னுடைய சுயத்தை வெளிப்படுத்துதா? இவன் சுயத்தை முன்னாடி வைக்கிறேனா? ஆராய்ந்து பார். இல்ல நான் அவரை முன்னாடி வைக்கிறேனா, சுயத்தை முன்னாடி வைக்கிறேனா? ஆராய்ந்து பார். உன்னுடைய வாழ்க்கையில, நீ உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய நோக்கம் இயேசுவை ரட்சிப்பை, இயேசு உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுத்துப்பார் என்றால் அந்த ரட்சிப்பின் நோக்கம் இதுதாங்க. வேற ஏதாவது நோக்கம் வச்சுன்னா தூக்கி போட்டு, தயவுசெய்து தூக்கி போட்டுரு. யாராவது யாராச்சும் தோதி ஒருவேளை நீ போது அந்த பாஸ்டர் நீ போதிச்சா, அந்த பாஸ்டர் போதிச்சானா, தவறு. பொய் உபதேசம், போலியான உபதேசம். வேதம் தான் சொல்லுது, உன்னை என்ன ஆண்டர் வச்சிருக்காரு என்றால் உன்னுடைய நோக்கம் என்ன? குமாருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதுக்கு ஆண்டர் முன் கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட அழைப்பு முன் கொடுத்து அணைத்திருக்கிறார். அந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? பரிசுத்த அழைப்பு, பரிசுத்த அழைப்பு. ஐயோ, இன்னைக்கு ஆண்டர் என்ன அழைச்சிருக்காரு, எப்படி அழைச்சிருக்காரு? பரிசுத்த அழைப்புனால. அப்ப நான் எவ்வளவு பரிசுத்தமா வாழணும்? அதனாலதான் குமாரோட சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது முன் கொடுத்துருக்கான்னு சொல்லுது. அழைத்து மாத்திரமல்ல, அங்க பாருங்க ரோமர் 8வது அதிகாரம் ரோமர் 8:30 அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அப்பா, கவனிச்சீங்களா? முன்குறிச்சிட்டாரு, முன்குறித்தவர்களை அழைத்திருக்கிறாரு, அழைத்தவர்களை என்ன ஆக்கினாரு? நீதிமானாக்க. ஐயோ, கவனிச்சீங்களா? ஐயோ, என்னுடைய வாக்குல ஆண்டர் ரட்சிக்கப்பட்ட ஒரு உன்னதமான காரியம், சும்மா சாதாரணமான காரியம் இல்ல. ஐயோ, கவனிக்கிறீங்களா எவ்வளவு விசேஷமானவர்கள் நம்முடைய வாக்கு? அந்த மனுஷனே போல இல்ல, இந்த மனுஷனே போல. ஐயோ நம்முடைய வாக்கு எவ்வளவு விசேஷமானதை நம்ம பெற்றிருக்கிறோம். முன் குறிச்சிருக்காரு, அவரை அழைத்திருக்கிறாரு, அந்த அழைத்த மக்களை எப்படியா மாற்றிருக்கிறாரு? நீதிமானார். நீதிமானா குற்றம் இல்லாதவன். சட்ட சொல், இது வந்து சட்ட சொல். நீதிபதிக்கு முன்னாடி நிக்கிற வேண்டிய நீதிபதிக்கு முன்னாடி நம்ம குற்றவாளியா நிக்கிறோம். ஆமாங்க, அந்த தேவனுடைய அந்த பயங்கரமான கோபாக்கினி உள்ள மக்களா நிக்கிறோம். அந்த பரம அந்த ராஜாதிராஜா நீதிபதி, அந்த தேவாதிபதி, அந்த தேவன், அந்த தேவன் நீதியுள்ளவராக இருக்கிற அவருக்கு முன்னாடி நம்ம குற்றவாளியா இருக்கிறோம். ஆனா யாரெல்லாம் இயேசுக்குள்ள வந்துட்டோமோ, இயேசுவின் நீதி நம்மளே செலுத்தப்பட்டுவிட்டது. இயேசுவின் நீதினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். நம்முடைய இயேசுவின் நீதினாலே அல்ல. ஐயோ நீ செஞ்சியே, என்னென்னமோ ஏழை பாலி கழுவி கொடுத்தேன் சார், நான் காணிக்க நிறைய கொடுத்தேன் சார், நான் ஆலயத்தை கட்டினேன் சார், நான் ஊழியத்தை தாங்கினேன் சார், என் பேரை அது கொடுத்தேன் சார், இதுக்கு காணிக்க கொடுத்தேன் சார், நான் என்னென்னமோ பண்ணேன் சார். உன்னுடைய நீதினா குப்பை கந்த உன் நீதியினால சம்பாதிக்கவே முடியாது. முழுக்க முழுக்க கிறிஸ்துவின் நீதி நம்ம செலுத்தப்பட்டதுனாலே நாம் இப்ப அந்த நீதிபதிக்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? குற்றமற்றவரா, டிக்ளர்ட் ரைச்சஸ். நீதிபதி சொல்லிட்டாரு, நீதிமான் ஆக்கப்படுகிறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் சொல்ற வார்த்தை என்ன? அவன் யாருக்கு? நீதிமான் ஆக்கப்பட்டான். இன்னைக்கு நான் உன்னை பார்த்து தாழ்மையா கேட்கிறேன், நீ நீதிமான் ஆக்கப்பட்டேன்னு சொல்ல முடியுறா? இன்னைக்கு உன்னுடைய வாக்குல அந்த தேவனுடைய அந்த நீதிபதிக்கு முன்னாடி நீதிமானப்பட்டேன்னு சொல்ல முடியுறதா? இல்ல ஒவ்வொரு நாளும் குற்றமுள்ள மனசாட்சியோடு குத்திக்கொண்டே குறுகுறு குத்திக்கொண்டே உன்னுடைய குற்றமுள்ள மனசாட்சியான அடிமைத்தனத்துல உன்னுடைய மனசாட்சி குத்திக்கொண்டே இருக்கிறா? நீ பாவம் செய்ய செய்த அடிமைத்தனத்துல பாவத்துல விழுந்து போய் மனசாட்சியோடு குற்றமுள்ள மனசாட்சியோடு அடைய உன்னுடைய வாக்குல நொந்து நசிந்து போய் கொண்டுகிறாயா? எவ்வளவு பரிதாபம் பார்த்தீங்களா? ஆனா ரட்சிக்கப்பட்டவன், இயேசுக்குள்ள வந்தவன், அவன் நீதிமானாக்கப்பட்டு விட்டான். இவ்வளவு மகத்தான ஒரு விசேஷமான வாழ்க்கை ஆண்டு கொடுக்குறா பார்த்தீங்களா? இன்னைக்கு நீ நீதிமானாக்கப்பட்டவனே வாழுகிறாயா? ஆண்டவனை பார்த்து நீதிமான சொல்ல முடிகிறதா? ஆராய்ந்து பா, இப்பொழுதே தாழ்த்து. நீ நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றால் இயேசுக்குள்ள வா, இயேசு நோக்கிப்பார். இயேசு மூலமா தான் நீதிமானாக்கப்பட்ட வாழ்க்கை, அவர் மூலமா தான் ரட்சிப்பு, அவரை நோக்கிப்பார். கடைசியா நம்ம பார்த்து முடிக்கிறோம், கடைசியா பார்த்து முடிக்கிறோம். பாருங்க, எவர்களை நீதிமாங்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை, எவர்களை நீதிமாங்களாக்கினாரோ அவர்களை அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹலோ, கவனிச்சிங்களா? புரியுதா? எவர்களை நீதிமாங்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். மகிமைப்படுத்தி இருக்கிறார்னா மகிமைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பரலோகத்துக்குரிய மக்கள், பரலோகத்துக்கு பரலோகத்துக்கு போகும்படியாங்க. அப்பா கவனிச்சீங்களா? கவனிச்சீங்களா? எவர்களை நீதிமானாக்கினாரோ மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்படின்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல பாஸ்டன்ஸ் இறந்த காலத்துல சொல்லுது, மகிமைப்படுத்தியும் இறந்த காலத்துல சொல்லிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் முன்குறிச்சாங்களோ அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களோ நீதிமானாக்கினார். நீதிமானாக்கள் எங்க போய் சேருவாங்க? பரலோகம் போய் சேரும். சந்தேகமே. அப்ப அங்கிருந்து பாக்குறோம், ரட்சிப்பை எவனும் பறிக்கவே, ரட்சிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு ரட்சிப்பை பறிக்கவே முடியாது. நடுவழியில் ஐயோ நான் நரகம் போயிருவேணும்னு சொல்லி பயப்பட தேவையே இல்ல. கவனிச்சிங்களா? எவர்களை நீதிமானாக்குறோம் அவங்கள எங்க போகிறாங்க? மகிமைப்படுத்தியும் இருக்கிற அவங்க, மகிமைக்குரிய மக்கள். மகிமைன பரலோகம், மகிமைப்படுத்தியும் இருக்கிற பரலோகத்துக்குரிய மக்களாய், பரலோகத்துக்குரிய மக்களாய், பரலோகத்தை சென்றடைய மக்களாய். அதனாலதான் நீங்க பாத்தீங்களா, ஒரு வசனம் அழகா சொல்லுது பாருங்களேன், என்ன சூப்பரான வசனம். 2 தீமோத்தேயு வாங்க, 2 தீமோத்தேயு 2:10. 2 தீமோத்தேயு 2:10. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கவனிக்கிறீங்களா? இங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம பார்த்தோமே இல்லையா, முன் குறித்தவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு பார்த்தோமா இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை, கவனிக்கிறீங்களா? யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவங்க என்ன செய்யறாங்க? கிறிஸ்து இயேசுவினால் உண்டான எதை அடைகிறாங்க? எதை அடைகிறாங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட படிச்சோமா இல்லையா? அங்க படிக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எதை அடைகிறாங்க? கிறிஸ்து இயேசுவினால் உண்டான, அங்க படிங்க, கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை அடைகிறார்கள். சரிங்க, அடுத்தது ரட்சிக்கப்பட்டவர்கள் அங்க என்ன செய்யுது? ரட்சிப்பை அடைகிறார்கள். ரட்சிப்பை அங்க பாருங்க, ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக் கொள்ளும்படி. கவனிச்சீங்களா? ரட்சிப்பை அடைந்தவர்கள் எதோட பெற்றுக் கொள்கிறாங்க ரட்சிப்பை? அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தையும் சேர்த்து பெற்றுக் கொள்கிறார்கள். கவனிக்கிறீங்களா? நீங்க வேற உபதேசம் சொல்லுது, ரட்சிப்பு இழந்து போகலாம் அப்படி கூட சொல்றாங்க சில பேர். ரட்சிப்பு இழந்து போகலாம் சொல்றாங்க, பரலோகத்தை அடையாம கூட போகலாங்கிறாங்க. இல்லைங்க, இந்த வேதம் சொல்லுது. கால்வின் என்று சொல்லி தேவ மனிதன் தெல்ல திருவா சொல்றாரு, அவர் அழைக்கிறார் சொல்லும் பொழுது அந்த இடத்துல துளிப்பு சொல்ற அருமையான வார்த்தை சொல்லி பேசுறாரு, அன்கண்டிஷனல் எலெக்ஷன். அந்த இடத்துல சொல்றார், டோட்டல் டிப்ரவிட்டி. மனிதன் விழுந்து போன மனுஷனா இருக்கிறான், விழுந்து போன மனுஷனா இருக்கிறான். அவன் தெரிந்து கொண்டு அழைக்கிறார், அன்கண்டிஷன், எந்த நிபந்தனை இல்லாம அவன் அழைக்கிறாரு. மாத்திரமல்ல, அந்த இடத்துல அவனுக்காகவே மறிக்கிறார், அவனுக்காகவே மறிக்கிறார். அந்த இடத்துல மாத்திரமல்ல, ஐயோ அவனுக்காக மாத்திரமது, தொடர்ந்து பரிசுத்தவான்களை விடாமுயற்சியோடு அந்த இடத்துல செயல்படுகிறார். விடாமுயற்சியோடு அந்த மக்களை அவனை அழைத்து அவனை ரட்சித்து மகிமையில கொண்டு போய் சேர்க்கிறார். கால்வினிசம் தான் சொல்லுது. ஆனா ஆர்மினிசம் என்ற போதனை என்ன சொல்லுது? அவங்க எப்பனாலும் இழந்துருவாங்க, அவங்க சுய நெருக்கடியினாலே சம்பாதிக்கிறவங்க, ரட்சிப்ப நெருக்கடி மனுஷன் மூலமாக சம்பாதிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி போதனை, வேறொரு போதனையை போதிக்கிறாங்க. இல்லைங்க, இந்த வேதம் தெளிவா சொல்லுது, இந்த முழுக்க முழுக்க அவருடைய கிருபையினாலே ஆண்டு நம்மளை அழைக்கிறார். அவருடைய கிருபையினால் நம்மளை அழைத்து நம்மளை நீதிமானாக கேட்கிறார். நம்மளை நீதிமானாக்கு மாத்திரமல்ல, மகிமையை அந்த மகிமையும் படுத்தியிருக்கிறார். இங்க பாத்தீங்களா, ரட்சிப்பை அடைந்தவர்கள் எதோடைய மகிமை அடைகிறார், ரட்சிப்பை எதோடு ரட்சிப்பை அடைகிறாங்க, நித்திய மகிமையோடைய ரட்சிப்பை அடைகிறார்கள். ஆகவே இன்னைக்கு நீயும் நானும் இப்படிப்பட்ட விசேஷமான அடையாப்பா, இப்படிப்பட்ட விசேஷமான கிறிஸ்துவ வாழ்க்கை கொண்டிருக்கிறாயா? இதாங்க உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொண்டு வந்த நோக்கம், ரட்சிப்பின் நோக்கம் இதாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை ஐயோ சாதாரண நினைச்சிடாங்க, விசேஷமானது விசேஷமானது, அந்த உலகஸ்தானம் போல இந்த பக்கத்துட்டு ஏத்திட்டு காரணம் போல வாழணும் அவசியமே இல்ல. சந்தோஷமா வெற்றியா வாழலாம், சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழலாம், நிறைவாய் வாழலாம், நம்முடைய இருதயம் பூரிப்பா இருக்கும், நம்முடைய இருதயம் சமாதானத்தோடு வாழலாம். காரணம் என்ன? ஆண்டவர் நீ முன்குறிச்சிட்டாரு, என்னை முன்குறிச்சவர், நான் யாருடைய சாயலுக்கு ஒப்பாய் வாழணும், இயேசு சாயலாய் பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறேன், அவரு பிள்ளையாய் சாட்சியா வாழணும். அப்பா எப்படி இப்படி உன்னதமான ஒரு நோக்கத்தோடு வாழ்ற, ஒரு காலத்துல அவன் பின்னாடி அவனை பார்த்து இவனை பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தேன், அது உலக வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு இயேசுக்குள்ள வந்துட்டேன், யாரையே பார்த்து வாழணும், இயேசுவை பார்த்து இயேசுக்கு சாயலா வெப்பாய் மாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன், பரிசுத்த அழைப்பினால அழைத்திருக்கிறேன், அழைத்தவன் என்னை நீதிமானாக்கிட்டார், என்னை நீதிமானிக்க அவனை என்னை பார்த்து குற்றம் சாட்டவே முடியாது. ஆண்டவர் என்னை நீதிமானாக்கிட்டார், என்னை நீதிமானாக்கினவர் எங்க கொண்டு பேசிருக்கிறார், பரலோகத்துல, எவனும் தடுக்கவே முடியாது. இப்படிப்பட்ட விசேஷமான நிச்சயம் உள்ள வாழ்க்கை உனக்குள்ள இருக்குதா? ஆராய்ந்து பார். இல்லையே இப்பொழுதே உனை தாழ்த்து, ஆண்டரே இப்படிப்பட்ட விசேஷமான வாழ்க்கை எனக்கு தாரும் கேட்கலாம், இப்படிப்பட்ட விசேஷமான வாழ்க்கையை எனக்கு தாரும், என்னை மாற்று சாமி, நானும் ஐயோ நீதிமானாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ள வாழணும் சாமி, உண்மையை மகிமைப்படுத்தணும் சாமி, அந்த பரலோக வாழ்க்கை நானும் அனுபவிக்கணும் சாமி சொல்லி நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்துல கெஞ்சி கேட்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதாக ஜெபிப்போம். ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். எங்கள் அன்பு தேவனே நன்றியோடு துதிக்கிறோம், தர்மியான நாளுக்காக ஸ்தோத்திரம், நாளில் கூட நம்மளுடைய சமூகத்துல கடந்து வரும்படியாக உதவிச்சதுக்காக ஸ்தோத்திரம், நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அன்றே கிறிஸ்துவ வாழ்க்கை எவ்வளவு உன்னதமான நோக்கத்தோடு எங்களை அழைத்திருக்கீங்க சுவாமி. கிறிஸ்துவ வாழ்க்கை சும்மா சாதாரணமான வாழ்க்கை அல்ல சுவாமி, உன்னதமான நோக்கம், உன்னதமான மகத்துவமான நோக்கம் சுவாமி. இப்படிப்பட்ட அருமையான நோக்கத்தை நாங்கள் அறிந்து நாங்கள் வாழ கிருபை செய்யும் சுவாமி. ஏனோதானு மற்றவர்களைப் போல ஏனோதானு வாழ்றது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லையே சுவாமி. எங்களை முன்குறிச்சிருக்கீங்க சுவாமி, குமாரோடைய சாயலுக்கு ஒப்பா எங்களை முன்குறிச்சிருக்கீங்க சுவாமி. ஆமா அன்று அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையை அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியமும் அன்று அவருடைய சாயலை வெளிப்படுத்தும்படியா நீ அனுமதிக்கிறபடினாலே நாங்கள் எந்த விதத்திலும் பொறுமை இழந்தோ, இல்லோ நிதானத்தை இழந்தோ, இல்ல கத்தாவ அவசரப்படவோ, இல்ல கத்தாவை எங்களுடைய வாழ்க்கையில எரிச்சலோ கோபமோ, இல்ல கத்தாவை அன்றே கத்தாவை சாட்சி கட்டு வாழ்க்கையோ நாங்கள் போயிடாதபடி அன்றே உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் நாங்கள் அனுதினம் மாற்றப்படுகிற வாழ்க்கையை அணிந்து கொள்கிறவர்களாய் வாழ்க்கை விஷயம் சுவாமி. அப்படியாக முன்குறித்திருக்கிறவர்கள் நீர் அழைத்திருக்கிறீங்க, அழைத்திருக்கிறவர்கள் நீதிமானாக்கிறீங்க, நீதிமானாக்கப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்க சுவாமி. இப்படிப்பட்ட உன்னதமான திட்டத்தோடு நாங்கள் வாழ்க்கை ரூபிச்சையும், இந்த நிச்சயத்தோடு வாழ்க்கை ரூபிச்சையும், எவ்வளவு மகத்தான, எவ்வளவு சந்தோஷமான, எவ்வளவு தைரியமான கிறிஸ்துவ வாழ்க்கை சுவாமி. அன்றைய தடுமாறும்படியான இதோ கத்தாவை அன்றைய கத்தாவை தடுமாறி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அல்ல சுவாமி, நிச்சயமான திட நம்பிக்கையோடு கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசுக்குள்ளாக வாழ்ற வாழ்க்கை சுவாமி. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ உதவிச்சையும், தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.